நலம் காப்போம் சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
வணக்கம் இனியதைங்களே, இன்றைய நலம் காப்போம் நிகழ்ச்சியில் வித்தியாசமான ஒரு கருத்தோடு உலக நலனை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகம் நலமோடு இருந்தால்தான் நாம் நலமோடு இருக்க முடியும். அந்த வகையில் உலக நலனில் அக்கறை கொண்டு உலகத்தில் வாழ்கின்ற உயிரினங்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டு தமது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற அருட்தந்தை முனைவர் ராயப்பா காசி அவர்களை நாம் நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறோம்.
ஐயா வணக்கம். கடந்த வாரத்தில் இந்த உலகம் வெப்பமயமாதல் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை நம்ம இப்ப பார்க்க போறோம்.
ஐயா, இப்ப நம்ம நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு வரோம், இன்னும் கூட நிறைய பேச போறோம். இந்த பூமி வெப்பமடைதல் வெப்பமயமாதல் அப்படின்னு இப்ப சமீபத்தில் சொல்றாங்க. அதாவது குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில். இது ஏன் வருது அப்படின்னா என்ன?
வெரி குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பூமி நேச்சுரலா வெப்பமடையும், நேச்சுரலா குளிரும் அடையும். இப்போ நமக்கு ஒரு சீதோஷ்ண நிலை தேவைப்படுது உயிருக்கு. நம்ம பூமி கம்ஃபர்டபுளான டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதாவது சூரியன்லிருந்து நம்ம 95 மில்லியன் மைல்ஸ் அவே, பர்ஃபெக்டான சீதோஷ நிலை. மார்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்கு, ரொம்ப ஹாட், லைஃப் வாழ முடியாது. செவ்வாய் கிரகம் டூ மச் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆக்சைட், அங்கேயும் விஷம், ஹாட், வாழ முடியாது. மார்ஸ் தூரத்தில் இருக்குது, குளிர். ஜூபிட்டர்லாம் கேஸஸ் ஜெயன்ஸ் சொல்லுவாங்க, ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரானஸ் அண்ட் நெப்டியூன். பூமி மட்டும் கரெக்டான டிஸ்டன்ஸ்ல லைஃபுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த டெம்பரேச்சர்ஸ் பிட்வீன் 0 to 40 வரைக்கும் டெம்பரேச்சர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதனாலதான் நம்ம லைஃப் இங்க உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. ஆகவே பூமி வெப்பமடைதல் சொல்லும்போது நேச்சுரலி எரிமலைகள் இருக்குது பாருங்க, அந்த எரிமலைகள் கார்பன் டை ஆக்சைடை வெளியே எடுத்துக்கிட்டு வருது மிகவும் குளிர்ந்த பிரதேசத்தில், அதாவது சீதோஷ் நிலையை வார்ம் ஆக்கிறதுக்கு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப மோசம் நினைக்காதீங்க. இப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடு எல்லாருமே மோசம், விஷவாயு அன்ட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பசுமை இல்லை வாயுக்கள் என்று சொல்றாங்க அந்த கேஸை, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரிக் ஆக்சைடு, குளோரோஃபுளோரோ கார்பன்ஸ், ஹாலோ கார்பன்ஸ், இப்பேற்பட்ட விஷவாயுக்கள். ஸோ கார்பன் டை ஆக்சைடு மனிதனுடைய வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான தேவை, ஏனென்றால் அதுதான் கம்ஃபர்டபுளான ஹீட்டை இந்த பூமியில வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நேச்சர் அந்த கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கொடுக்குது, அதோடு சேர்ந்து மனிதனுடைய செயல்பாடுகள், இவனுடைய செயல்பாடுகள் தான் இப்போ ஜாஸ்தி கார்பன் டை ஆக்சைட உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இவை வந்து பசுமை இல்லை வாயுக்கள் என்று அழைக்கிறார்கள். இது அட்மாஸ்பியர்ல போன உடனே அந்த அவற்றுக்கு சூரிய ஒளியை பிடிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கின்றது. இது போயிட்டு சும்மா இருக்காது, சேஷ்டைகள், பயங்கரமான அழிவு சேஷ்டைகள்ல ஈடுபட்டுரும். அந்த ஹீட்டு வந்தோடனே அதை பிடிச்சிட்டு நம்ம மேல அது திருப்பி அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த பூமி ஹீட் ஆகி ஆகி ஒவ்வொரு வருடமும் கொஞ்சம் கொஞ்சமா ஆகி இப்போ வந்து கடந்த 100 ஆண்டுகளில் ஏறக்குறைய 1 டிகிரி செல்சியஸ் அதிகமாயிருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க சயின்டிஸ்ட், கடல்ல இருக்கக்கூடிய நீரின் ஹீட்டும் அந்த தன்மையும் அதிகமாயிருக்கின்றது. அதனால்தான் கடல்ல உயிர்கள் எல்லாம் இன்றையும் செத்துக்கொண்டிருக்கின்றன. பூமியில நீங்களும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 1/2 டிகிரியோ 1 டிகிரியோ 2 டிகிரியோ 3 டிகிரியோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஆனா கடல் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா கடலில் 1/2 டிகிரி உஷ்ணானா கூட அங்க இருக்கக்கூடிய மீன்கள், உயிர்கள், முக்கியமா கோரல்ஸ், பவளப்பாறைகள் சொல்லுவாங்க, அந்த பவளப்பாறைகள் 40% ஆக்சிஜனை நம்ம அட்மாஸ்பியருக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைய தினம் அந்த பவளப்பாறைகள் செத்து கொண்டிருக்கின்றன பிகாஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். அதுதான் பசுமை இல்ல விளைவுன்னு சொல்லும்போது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அது பேர். அதாவது சூரிய ஒளி உள்ள வருது, நம்ம அட்மாஸ்பியருக்குள்ள வருது, வந்துட்டு கொஞ்சம் 20% சூரிய ஒளி நம்ம பூமியை வச்சுக்கும். இன்கமிங் ரேடியேஷன் பேர் வந்து சோலார் ரேடியேஷன் சொல்லுவாங்க. அந்த சூரிய ஒளி இது உள்ள வருது. அவுட் கோயிங் வந்து தெர்மல் ரேடியேஷன் சொல்லுவாங்க. ஸோ சோலார் ரேடியேஷன் உள்ள வந்த உடனே இது என்ன பண்ணுது, 20% இங்க வச்சுக்கிட்டு மீதி 80% எனக்கு வேண்டாம் நீ வெளியே போயிடு அப்படின்னு சொல்லி பூமி தெர்மல் ரேடியேஷனா வெளியே அனுப்புது. அப்படி வெளியே அனுப்பும் போது இந்த கிரீன் ஹவுஸ் கேஸுங்கன்னு சொல்றேன் பாருங்க வாயுக்கள், இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க, தெர்மல் ரேடியேஷன் கிட்ட, ஐயா விருந்தாளியா வந்துட்டீங்க, எப்படியும் தீபாவளிக்கு வந்த மாப்பிள்ளை மாதிரி வந்து ஒரு நாள் இல்ல 10 நாள் இல்ல ஏறக்குறைய நீங்க 120 வருஷம் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு நிதானமா போங்க. ஏனென்றால் கார்பன் டை ஆக்சைடு வந்து 120 வருஷம் நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொத்து தான் எழுதி வைப்பாங்க எல்லாரும், எல்லாருக்கும் 2 ஏக்கரா நிலம் வீடு வயல். நம்ம என்ன தெரியுமா எழுதி வைக்கிறோம், எனது பையனுக்கு பயங்கரமான கார்பன் டை ஆக்சைடு நான் எழுதி வைக்கிறேன், எனது பெண்ணுக்கு விஷவாயுவான மீத்தேனை நான் எழுதி வைக்கிறேன் என்று சொல்லிதான் நம்ம இன்றைய நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த விஷவாயுக்கள் அதை சொல்லி வெளியே போவாங்க, அது பிடிச்சுக்குது தெர்மல் ரேடியேஷன் பிடிச்சிட்டு மீண்டும் பூமி உள்ள திருப்பி அனுப்புது. வெளியே போக ஸ்பேஸுக்கு போனோம் இவங்க மடக்கி இல்ல போவாதீங்க உள்ளே இருங்க திருப்பி திருப்பி அனுப்புது. அதுதான் பசுமை இல்ல விளைவு. சுருக்கமா சொல்லணும்னா டிசம்பர் மாசத்துல நீங்க பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கும்போது குளிருது, உடனே போர்வை எடுத்து நீங்க போத்திக்கிறீங்க, போச்சுட்டு கொஞ்ச நேரம் போச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா உள்ள ஹீட்டா இருக்கும், உனது மூச்சு உள்ள போய் அது வார்ம் ஆகி உனக்கு கம்ஃபர்டபுளா நல்லா சூடா இருக்கும். அதுதான் எக்ஸாக்ட்லி எக்ஸாம்பிள் பசுமையில் விளைவிக்க, அதுதான் அந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இது ஒரு பெரிய போர்வை அட்மாஸ்பியர், அந்த போர்வையில இந்த கேஸுங்க இருந்துகிட்டு அந்த ஹீட்டை போட்டு போர்வையுடைய திக்னஸ் அதிகமாக்குது. அதிகமாக்கி நம்ம ஒரு போர்வை 2 போர்வை 3 போர்வை 4 போர்வை போடும்போது நம்மளால தாங்கவே முடியாது. ஸோ அட்மாஸ்பியர் திக் ஆயிடுது, அதனால தான் பசுமை இல்ல விளைவு ஏற்படுகின்றது. அதுதான் இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் போக போக விஷவாயுக்கள் ஏற ஏற நமக்கு அந்த பசுமை இல்ல வாயுக்கள் அதிகம் சேர சேர டெம்பரேச்சர்ஸ் 2 ஆகும் 3 ஆகும் 4 ஆகும். 2100வது வருஷம் ஏறக்குரிய 10 டிகிரி செல்சியஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்கின்றது என்று விஞ்ஞானிகள் பயங்கரமா சொல்லியிருக்காங்க. இதுவும் ஐக்கிய நாடுகள் அறிக்கை சொல்லிருக்குது, IPCC சொல்லுவாங்க, அந்த அந்த நிறுவனம் தான் இந்த பயங்கரமான அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது. உண்மையா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க, 10 இல்லைங்க ஏறக்குரிய 16-18 போறது வாய்ப்பு இருக்கு. சும்மா மக்கள் பயப்படக்கூடாது என்று சொல்லி ஐநா சபை நமக்கு வந்து 10 சொல்றாங்க சொல்லி ஒரு பயங்கரமான நியூஸ் என்கிட்ட சொன்னார். அதுக்கு அதை நான் கேள்விப்படும் போது எனக்கு என் நெஞ்சே பதறி போயிருக்கின்றது. ஸோ ஆகவே பசுமை இல்ல வாயுக்கள் மிகவும் மோசம். குளோபல் வார்மிங் நமக்கு வந்து உஷ்ணத்தை கொடுத்தாலும் அது என்ன பண்ணுது, உயிர்களை சாவடிக்கின்றது. நான் சொன்னல பவளப்பாறைகள் ஆட்டோமேட்டிக்கா சேர்த்து போயிடும். முக்கியமா இந்த சாயில் இருக்கக்கூடிய மைக்ரோ பாக்டீரியான்னு சொல்லுவாங்க, மைக்ரோப்ஸ் சொல்லுவாங்க, கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் அதுதான் செத்துக்கிட்டு இருக்கு. ஏறக்குரிய 40% ஆஃப் லைஃப் ஆன் எர்த் செத்து போச்சு பிகாஸ் ஆஃப் பொல்யூஷன் அண்ட் குளோபல் வார்மிங். ஸோ பக்க விளைவுகள் மிகவும் பயங்கரம். இதே மாதிரி ஹீட் ஆக ஆக நிறைய உயிர்கள் சாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட கடைசியாக மனிதனும் அந்த ஒரு லிஸ்ட்ல இருக்கான் என்று நம்ம மறந்துடுறோம்.
ஒருத்தர் குளிர்காலத்தில் போத்திக்கிட்டு படுத்துட்டு இருந்தார்னா அவர் விடுகின்ற இந்த மூச்சு காற்று வெப்பமாக வந்து அந்த இடத்தை சூடுபடுத்தும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நீங்க ஒரு நல்ல உதாரணமாவே இருக்குது. இது நமது இனிய இதயங்களுக்கு தெளிவா புரியும் அப்படிங்கறதுக்காக சொல்றேன். ஒரு காலத்துல பால் புரட்சி அப்படின்னு வந்தது, பசுமை புரட்சி அப்படின்னு வந்தது. இன்றைக்கு இந்த வெண்மை புரட்சி, அதான் பால் உற்பத்தி. பசுமை புரட்சி, நிலங்களை நாம் உற்பத்தி செய்ய வேண்டும், வயல்களில் இந்த பயிர்களை நாம் உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு புரட்சியாக அது இருந்தது. இன்றைக்கு பசுமை இல்லாத ஒரு நிலை வந்து கொண்டிருக்கிறது. அங்கங்க வீடுங்க கட்டிக்கிட்டு ஊட்டியில எங்க பார்த்தாலும் அந்த மரங்களை அழித்து வீடுகளை கட்டுகின்ற போக்கு, அதனால் நிலச்சரிவுகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்ற போக்கு. இது என்னென்ன விளைவுகளை விளைவிக்கும் உலகளாவிய பார்வையில்?
ஆங்கிலத்தில் எரோஷன் என்று சொல்வார்கள். மரங்களை வெட்டுகின்ற பொழுது அந்த மர வேறுதான் முதலில் அந்த மண்ணை ஒரு நிலையில் வைத்து அழகாக பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இருக்கும். மரத்தை வெட்டிவிட்டால் வேரும் செத்துவிடும். அதோடு மழை வருகின்ற பொழுது சிறுக சிறுக அறிந்து அறிந்து சின்ன மண் பெரிய மண் அங்கிருந்த மண்ணெல்லாம் எல்லாம் சென்று ஆற்றில் போய் கலக்கும். அந்த ஆற்றில் போன மண் கடைசியாக கடலில் சென்று கலந்து எஸ்டுவரி என்று சொல்வார்கள், அதாவது கடலும் நதியும் சேருகின்ற இடம். அங்குதான் புரொடக்டிவிட்டி, அதாவது லைஃப், ஏகப்பட்ட உயிர்கள் வாழக்கூடிய இடம் அதுதான். மீன், பறவைகள், இப்போ சென்னையில் பார்க்கின்ற பொழுது புலிகாட், அங்க எஸ்டுவரி, கடலும் நதிகளும் கலக்கின்ற இடம். பயங்கரமான பறவைகளும் மீன்களும் தாவரங்களும் பல் உயிர்களும் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும். சோ நாம் மரத்தை வெட்டினால் அந்த அரிப்பு அங்கு சென்று எஸ்டுவரியில் கலந்து அங்கு இருக்கக்கூடிய உயிர்களெல்லாம் காணாமல் போய் கொண்டிருக்கின்றன. அப்பேற்பட்ட பாதக செயலைத்தான் மனிதன் என்று செய்து கொண்டிருக்கின்றான், முக்கியமாக இந்தியாவில்.
இந்தியாவில் குறிப்பாக நீங்க வெளிநாட்டுகளெல்லாம் பல இடங்களில் போயிருக்கீங்க, அப்போ வெளிநாட்டிலெல்லாம் இந்த மரங்களை வெட்டுகின்ற போக்கு இல்லையோ?
வெளிநாட்டில் இப்பொழுது விழிப்புணர்வு அதிகமாக வந்திருக்கின்றது. இயற்கையை பாதுகாக்க வேண்டும், அவர்கள் மரத்தை நடுவதும் அவர்களுடைய சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதும் அதுதான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி என்று சொல்வார்கள், அதுதான் முதல் வேலை. இயற்கையை பாதுகாத்தால்தான் இயற்கை நம்மை பாதுகாக்கும் என்கின்ற ஒரு தத்துவத்தை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நமது இந்தியாவில் நமக்கு இன்னும் அவ்வளவு தூரம் விழிப்புணர்வு நமது மக்களுக்கு வரவில்லை. இயற்கையை நாம் இன்னும் சூறையாடி கொண்டுதான் இருக்கின்றோம்.
இன்றைக்கு நம்ம பேசும்பொழுது வாயுமண்டலம் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசியிருக்கிறோம் கடந்த நிகழ்வுகள்ல. வாயுமண்டலம், காற்று மண்டலம் அப்படிங்கறத பத்தி, இந்த காற்று மண்டலங்கள் மாசுபடுகிறது, இந்த காற்று மண்டலத்தை தூய்மைப்படுத்துவதற்கான வேலையை இந்த பசுமையான மரங்கள் செய்கிறதா?
அருமையான கேள்வி கேட்டீர்கள். அதாவது கார்பன் சிங்க் என்று சொல்வார்கள், மூன்று கார்பன் சிங்க், அதாவது நாம் வெளிப்படுத்துகின்ற அந்த கார்பன் கரிமல வாயுவை மூன்று முக்கியமான சூப்பர் ஸ்டார்ஸ் என்று சொல்லலாம், அவர்கள்தான் அதை எடுத்துக் கொள்கிறார்கள், அதை குறைவாக்குகிறார்கள் நமது வாயுமண்டலத்திலிருந்து. ஒன்று மரங்கள், தாவரங்கள், நீங்க சொன்னது த பிகஸ்ட் கார்பன் சிங்க், அவைதான் 25-30% கார்பனை அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கரிமல வாயுவை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். இரண்டாவது கற்கள், கற்கள் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அவர்களும் எடுத்துக் கொள்கிறார்கள். நமது கல் ஏறக்குறைய 40% கல்லிலே கார்பன் டை ஆக்சைடு இருக்கின்றது. நாம் அந்த கல்லை வெட்டுகின்ற பொழுது, ஜல்லியாக ஒடிக்கின்ற பொழுது, நாம் கடகாலுக்கு கருங்கல்லை வெட்டுகின்ற பொழுது நாம் கார்பன் டை ஆக்சைடு ஏறக்குறைய 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் அதில் மூடப்பட்ட கார்பனை நாம் வெட்டுகின்ற பொழுது திறந்து நாம் மீண்டும் நமது வாயுமண்டலத்தில் நாம் திறந்து விடுகின்றோம். குற்றவாளியை ஜெயிலிலிருந்து நாம் திறந்து விட்டது போல. இனிய இதயங்களே, இன்றைக்கு இதோடு போதும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நேரம் இல்லை. அடுத்த வாரம் நம்ம நிறைய விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். சோ நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், அடுத்த வாரம் சந்திக்கலாம்.
ஐயா, உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பூமியின் வரலாறு பத்தி இந்த அளவுக்கு ஆழமா, விவரமா, விளக்கமா எமது இனிய இதயங்களுக்கு நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. இன்னும் பல தகவல்களை நாம் அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.
வணக்கம்.
இனிய இதயங்களே, இதுவரை நலம் காப்போம் நிகழ்ச்சியில் புதிதாக, புதிய சிந்தனையாக உலக நலனை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நலம் காப்போம் நிகழ்ச்சியில் உடல் சார்ந்த விஷயங்களை மட்டுமே பேசாமல் உலக சார்ந்த விஷயங்களையும், இந்த உலகம் எவ்வாறு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது போன்ற பல செய்திகளையும் அடுத்த வாரம் இதே நாளில், இதே நேரத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். அதுவரை நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி அமைப்பு உங்கள் கனகராஜ், ஒலிப்பதிவு பிலோமி அலெக்ஸ்.
இனிய இதயங்களே, நலம் காப்போம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.